السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அல்லாஹ் தபாரக்கு தஆலா இந்த கல்வி சபையிலே கலந்து கொள்ளக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் அவனுடைய பொருத்தத்தையும் அன்பையும் தருவதோடு அல்லாஹுடைய தீனிலே ஆழ்ந்த ஞானத்தையும் உறுதியான இறை நம்பிக்கையும் தந்தருள்ள வேண்டும் என்று அல்லாஹுவிடத்திலே வேண்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, தொடர்ந்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய கிதாபு தௌஹீத் என்ற அத்தியாயத்தின் பாடங்களை நாம் படித்து வருகின்றோம். அதில் இன்று நாம் படிக்க இருக்கின்ற பாடம் பாப் கவுலில்லாஹி தஆலா ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விர், சூரா அல் ஹஷருடைய 24வது வசனம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த அத்தியாயத்திலே அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ, அதாவது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது யார் மீது குர்ஆன் அருளப்பட்டதோ, யார் அல்லாஹுவின் புறத்திலிருந்து இந்த மார்க்கத்தை போதிப்பதற்காக தூதராக அனுப்பப்பட்டார்களோ, யாருக்கு அல்லாஹு தஆலா அங்கீகாரத்தை வழங்கினானோ அந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை எப்படி புரிந்தார்கள், குர்ஆனுக்கு என்ன விளக்கத்தை கூறினார்கள், மார்க்க சட்டங்களை மக்களுக்கு எப்படி எடுத்துரைத்தார்கள் என்ற அடிப்படையிலும் அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேராக பார்த்து, கண்கூடாக பார்த்து, அவர்களால் மார்க்கம் போதிக்கப்பட்டு, அவர்களால் அங்கீகாரம் வழங்கப்பட்டு, இவர்கள் என் தோழர்கள், நான் இவர்களை பொருந்தி கொண்டேன் என்று அந்த தூதரும் கூற, அந்த தூதருடைய இறைவனும் அவர்களை பொருந்தி கொண்டான் என்று அந்த பொருத்தத்திற்கு சான்று கூற, அந்த மக்கள் எப்படி மார்க்கத்தை புரிந்து கொண்டார்களோ, மார்க்கம் என்று சொன்னால் அதிலே அல்லாஹுவை பற்றி வரும், அல்லாஹுடைய சட்டங்களை பற்றி வரும், அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே ஏற்படுத்த இருக்கின்ற அந்த மறுமை வாழ்க்கையை பற்றி வரும். இப்படி மார்க்கத்தை பற்றி அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ என்ற அந்த நேர்வழி பெற்ற மக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அந்த அடிப்படையில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் கிதாபு தௌஹீதை அமைத்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக மார்க்கத்தின் முக்கிய அம்சமாகிய அல்லாஹுவை அறிந்து கொள்வது, மஅரிஃபத்துல்லாஹ் பி அஸ்மாஇஹி வ ஸிஃபாதிஹி வ அஃஆலிஹி, அல்லாஹுவை அவனுடைய பெயர்களுடன், அவனுடைய பண்புகளுடன், அவனுடைய செயல்களுடன். அல்லாஹ் எப்படி தன்னை பற்றி அறிமுகப்படுத்தினானோ அப்படி விளங்கிக் கொள்வது, நம்பிக்கை கொள்வது என்ற அடிப்படையிலே சில நேரங்களில் அல்லாஹுடைய அந்த உள்ளமை சார்ந்த விஷயங்களை பேசுவார்கள், ராஸ் நஃப்ஸி என்று. சில நேரங்களிலே அல்லாஹுவின் சிஃபாத்துகளை பற்றி பேசுவார்கள், சில நேரங்களிலே அல்லாஹுவின் செயல்களை பற்றி பேசுவார்கள். இப்படி பேசிக் கொண்டு வரும்போதுதான் இன்றைய பாடத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹுடைய சிஃபாத் கேரக்டர்ஸ் என்ற பண்புகளை, குணாதிசயங்களை, அல்லாஹுடைய அந்த சிஃபாத் என்ற அவனுடைய உள்ளமையோடு எப்போதும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எந்த பண்புகளை கொண்டு அல்லாஹ் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறானோ, எந்த பண்புகள் அல்லாஹுவிற்கு மேலும் உயர்வையும் அந்த கம்பீரத்தையும் கண்ணியத்தையும் அதிகப்படுத்துமோ அந்த பண்புகளை கொண்டு அல்லாஹ் தன்னை புகழ்கிறான். அந்த பண்புகள் அல்லாஹ்விற்கு உண்டு. அந்த பண்புகளை அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பண்புகளை புரிவதில் நமது அறிவை கொண்டு குதர்க்கம் செய்து அந்த பண்புகளுக்கு என்ன ஒரு அரபியிலே தெளிவான அர்த்தம் போதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அர்த்தத்தை மாற்றக்கூடாது, மறுக்கக்கூடாது. அந்த பண்புகளுக்கு, அந்த சிபாத்துகளுக்கு என்ன அரபியிலே அர்த்தம் கூறப்பட்டிருக்கிறதோ அந்த அர்த்தத்தை மாற்றக்கூடாது, அதிலே குதர்க்கம் செய்யக்கூடாது என்ற அடிப்படையை பார்க்கும்போது இந்த இடத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சூரா அல் ஹஷருடைய அந்த வசனத்தை இங்கே பதிவு செய்கிறார்கள். 24வது வசனம் சூரா அல் ஹஷர், ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முசவ்விர். ஹுவ அல்லாஹ் அல் காலிக் அல் பாரிஉல் முசவ்விர். சரி, இப்ப இந்த வசனத்திலிருந்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன கூற விரும்புகிறார்கள் என்பதை நாம் இப்போது பார்க்க போகிறோம். அதாவது அல்லாஹ் கூறுகிறான், ஹுவ அல்லாஹ், அவன் அல்லாஹ். யார் அல்லாஹ்? யார் இந்த வேதத்தை இறக்கினானோ, இந்த வேதத்தில் தன்னை பற்றி தானே கூறுகிறானோ அந்த அல்லாஹ். அவன் எப்படிப்பட்டவன்? அல் ஹாலிக், அல் ஹாலிக், அல் பாரி, அல் முஸ்தமிர். இந்த மூன்று சிபத்துகளை இந்த தன் புகழ்ச்சியின் ஆரம்பத்திலே அல்லாஹு தஆலா தொடக்கத்தில் கூறுகிறான், அல் ஹாலிக், அல் பாரி, அல் முஸ்தமிர். இப்போது நாம் அதற்குரிய விளக்கத்தை பார்த்து அந்த சிபத்துகளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்ப்போம். ஹுவல் மஅபூதுல் ஹாலிக், ஹுவல்லாஹுல் ஹாலிக் என்பதற்கு என்ன பொருள்? ஹுவல் மஅபூத், அவன்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். அல் மஅபூத், அல்லாஹ் அல் மஅபூத், அவன்தான் வணங்கப்பட வேண்டியவன். அல் ஹாலிக், லா மஅல்லதி லா மஅபூத தஸ்லஹு லஹுல் இபாதது கைரு. அவனை தவிர ஒரு வணங்கப்படக்கூடிய ஒன்று இல்லை, எதற்கு வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு பொருத்தமாக இருக்குமோ, அப்படி ஒரு மஅபூத் கிடையாது. வணங்கப்படுகிற நிறைய வஸ்துக்கள் இருக்கின்றன. மக்கள் சிலையை வணங்குகிறார்கள், மனிதனை வணங்குகிறார்கள், ஏன் மாட்டையும் வணங்குகிறார்கள், எலியை வணங்குகிறார்கள். இப்படி எத்தனையோ பொருட்களை மக்கள் வணங்கினாலும் வணங்கப்படுவதற்கு அவை தகுதியானவையா, தகுதியின் அடிப்படையில் வணங்கப்படுகின்றனவா என்றால் இல்லை. சரி, வலா ஹாலிக சிவாஹு, அவனை தவிர ஒரு படைப்பாளன் இல்லை. அரபியிலே முபுத்ததாவும் மாரிஃபாவாக இருந்து ஹபரும் மாரிஃபாவாக இருக்குமே. ஆனால் ஒரு வாசகத்தின் தொடக்க அந்த பதமும் எதை கொண்டு, எதன் மூலம் செய்தி சொல்ல, எதை வைத்து செய்தி சொல்லப்படுகிறதோ அந்த அடிப்படை பொருளும், எந்த செய்தி சொல்லப்படுகிறதோ அது இரண்டும் மாரிஃபா என்ற அலிஃப்லாம் உடைய பெயராக இருக்குமே. ஆனால் அவை உறுதியை அழுத்தத்தை கொடுக்கின்றன. அப்ப அவன் தான் அல்லாஹ், அந்த அல்லாஹ் தான் படைப்பாளன், அவனை தவிர படைப்பாளன் வேறு யாரும் இல்லை. அல் பாரி, ஒவ்வொன்றுக்கும் பிறகு விளக்கம் நிறைய வர இருக்கு. அல் பாரி, இந்த பாரி என்பதற்கும் படைப்பவன் என்றுதான் பொதுவாக பொருள் சொல்லப்படும். அல் ஹாலிக் படைப்பவன், அல் பாரி படைப்பவன். ஆனா இரண்டுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. பரல் ஹல்க ஃஅவ்ஜதஹும் பிகுதரத்திஹி, அவன் படைப்புகளை தனது ஆற்றலை கொண்டு உருவாக்கினான். அப்ப அல் ஹாலிக் படைப்பா படைப்பாளன், அல் பாரி உருவாக்கக்கூடியவன், அல் முசவ்விர் ஹல்கஹு கைஃப ஷா வ கைஃப யஷா, தனது படைப்புக்கு தான் எதை படைக்கப் போகிறானோ அல்லது தான் எதை படைத்தானோ அதற்கு உருவத்தையும் அமைப்பவன். என்ன உருவத்தில் எந்த பொருளை படைத்தால் அந்த உருவம் அதற்கு பொருத்தமாக இருக்கும், எப்படி உருவத்தை அமைத்தால், எந்தெந்த உறுப்புகளை எங்கெங்கே அமைத்தால் அது அழகாக இருக்குமோ
அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா உருவமை அமைக்கிறான். அல் முசவ்விரு கல்கஹு கைஃப யஷா வ கைஃப ஷா. இப்படி இன்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு மனிதனும் தனிமையிலே இருந்து கொண்டு அல்லாஹு தஆலா நம்மை படைத்திருப்பதை பற்றி சிந்தித்து பார்த்தார். நமது கண்களை பாருங்கள், எங்கே வைக்க வேண்டுமோ அல்லாஹ் அங்கே வைத்திருக்கிறார். மூக்கை பாருங்கள், முகத்தை பாருங்கள், கையை பாருங்கள். இப்படி எந்த ஒரு படைப்பின் அந்த உருவ அமைப்பை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு பொருத்தமான அந்த அமைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன்தான் உருவாக்குகிறான், உருவம் அமைக்கிறான். அல் ஹாலிக் படைக்கிறான், அல் பாரி உருவாக்குகிறான், அல் முசவ்விர் உருவம் கொடுக்கின்றான், தோற்றத்தை கொடுக்கின்றான். இந்த விளக்கத்தை இமாம் இப்னு ஜரீர் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களது தப்சீரிலே கூறுகிறார்கள். சரி, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார்கள்? அன்னல்லாஹ தஆலா முத்தஸிஃபுன் பிஅன்னஹுல் காலிக் அல் பாரி அல் முசவ்விர் ஃபில் அஸலி வல் அபத். இப்ப படைப்பவன், உருவாக்குபவன், உருவம் அமைப்பவன் என்ற இந்த பெயர், இந்த பெயர்கள் அல்லாஹுவிற்கு, கவனமாக கேளுங்கள், என்ற இந்த பரிசுத்தமான பெயர்கள் அல்லாஹுவிற்கு அவன் படைப்புகளை படைப்பதற்கு முன்பே இருந்தன. இந்த பெயர்கள் படைப்புகளை படைத்ததற்கு பிறகு ஏற்பட்டவை அல்ல. இதுதான் நம்முடைய இங்கே முதல் அடிப்படை விஷயம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ற பெயர் எப்படி படைப்புகளை படைப்பதற்கு முன்பே அல்லாஹுவிற்கு இருந்ததோ அதுபோன்று அல்லாஹுடைய சிஃபத்தாக வர்ணிக்கப்படும் அல் ஹாலிக் படைப்பாளன், அல் பாரி உருவாக்குபவன், அல் முசவ்விர் உருவம் அமைப்பவன் என்ற இந்த பரிசுத்தமான திருநாமங்களும் அல்லாஹு தஆலா படைப்புகளை படைப்பதற்கு முன்பே அவனுக்கு இருந்தன. அவன் அந்த பெயருக்கு தகுதியானவன். இப்ப படைப்புகளையே படைக்கலையே, எப்படி படைப்பாளன் என்று அவனை சொல்ல முடியும்? உருவாக்கவே இல்லையே, எப்படி உருவாக்குபவன் என்று அவனுக்கு சொல்ல முடியும்? எதற்கும் அவன் உருவத்தையே கொடுக்கவில்லையே, எப்படி அவனுக்கு உருவம் அமைப்பவன் என்று சொல்ல முடியும் என்ற கேள்வி அல்லாஹ்வின் விஷயத்தில் கேட்கக்கூடாது. அந்த கேள்வி எதனால் ஏற்படுகிறது? அல்லாஹுவை படைப்பினங்களோடு மதிப்பிடும் போது, அளவிடும் போது ஏற்படுகிறது. இப்ப ஒருவர் ஒரு புத்தகத்தையே எழுதவில்லை, அவரை போய் ஒரு நூலாசிரியர் என்று சொல்லலாம். ஒருவர் ஒரு புத்தகத்தையே மொழிபெயர்க்கவில்லை, அவரை போய் ஒரு மொழிபெயர்ப்பாசிரியர் என்று சொல்லலாம், மொழிபெயர்ப்பாளர் என்று சொல்லலாமா? சொல்ல முடியாது. இது படைப்பினங்களுக்கு உள்ள தன்மை. இப்படி படைப்பினங்களோடு அல்லாஹுவை மதிப்பிடுவதால் சிலர் இந்த பெயர்களுக்கு மாற்று அர்த்தம் சொல்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பினங்களுக்கு அவனை ஒப்பிடுவதிலிருந்து அவன் மிக தூயவன், மிக உயர்ந்தவன். அப்ப படைப்புகளை படைப்பதற்கு முன்பே இந்த பெயர்களுக்கு அவன் தகுதி உள்ளவனாக இருக்கிறான், இருந்தான். படைப்புகளை படைப்பதற்கு முன்பே அல் ஹாலிக் என்ற பெயர் அவனுக்கு இருந்தது. வஹுவல் பாரி கப்ல வுஜூதி அல் மப்ரி. உருவாக்கப்பட்டவை உருவாகுவதற்கு முன்பே அல் பாரி என்ற பெயர் அவனுக்கு இருந்தது. வஹுவல் முசவ்விர் கப்ல வுஜூதில் முசவ்விர். உருவம் அமைக்கப்பட்ட ஒன்று உள்ளமையில் வெளித்தோற்றத்தில் வருவதற்கு முன்பே அவன் அல் முசவ்விர், உருவம் அமைப்பவன், தோற்றம் அளிப்பவன் என்ற பெயருக்கு தகுதியானவன். இந்த பெயர்கள் அவனுக்கு முன்பும் இருந்தன, எப்போதும் இருக்கும். கமா யுரீது அய்தன் பயான அன் அல் கல்க் அல்லதி ஹுவ வஸ்ஃபுஹு தஆலா கைருல் மக்லூக் خلافا لأهل البدع الذين يشير بهذا إلى الرد عليهم. இப்ப அல்லாஹ்விற்கு படைப்பாளன் படைக்கின்ற தன்மை, உருவாக்குகின்ற தன்மை, உருவம் அமைக்கின்ற தன்மை என்ற அந்த சிஃபத் அல்லாஹ்விற்கு உண்டு. அந்த சிஃபத்துகள் அல்லாஹ்விற்கு முன்பும் இருந்தன, புதிதாக அல்லாஹ்விற்கு ஏற்பட்ட சிஃபத்துகள் அல்ல. இப்ப எப்படி அவர்கள் என்ன விளங்குகிறார்கள்? அதாவது அஹ்லுல் பிதா யார் அல்லாஹ்வின் சிபத்திலே குதர்க்கங்கள் செய்கிறார்களோ அவர்கள் மனிதர்களுடைய சிபத்துகளின் மீது அல்லாஹ்வுடைய சிபத்தை எடை போடுகிறார்கள். ஒருவன் அழுதால் தானே அழக்கூடியவன் என்று சொல்ல முடியும், ஒருவன் போட்டியிலே வென்றால் தானே வீரன் என்று சொல்ல முடியும். இப்படி மனிதர்களின் பெயர்களை கொண்டு அல்லாஹ்வின் பெயர்களை அளவிடும் போது, புரியுதுங்களா, ஒருவன் போட்டியிலே ஜெயித்தால் தானே அவனை வெற்றி பெற்றவன் என்று சொல்ல முடியும். இப்படி படைப்பினங்களின் பெயர்களை கொண்டு அல்லாஹ்வை அவர்கள் மதிப்பிடுகின்ற காரணத்தால் அல்லாஹ்விற்கு அவர்கள் சிபத்துகளை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அல்லாஹ்வுடைய சிபத்துகளை படைப்பினங்களின் சிபத்துகளோடு ஒப்பிடக்கூடாது. ஏன்? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் கிடையாது. சரி, இப்ப நாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக செல்ல இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த மூன்று சிபத்துகள் அல்லாஹ்விற்கு சொல்லப்படுகின்றனவே, அல் ஹாலிக், அல் பாரி, அல் முசவ்விர். இமாம் அஸ்ஸுஜ் அரபி லுகாவின் அறிஞர் கூறுகிறார்கள், அஸ்ருல் ஹல்கி ஃபில் கலாமி அத்தக்தீரு, யுகால் ஹலக்து ஷைஅ ஹல்கன் இதா கத்தர்தஹு. இப்ப ஹலக என்றால் அதற்கு நாம் தமிழில் என்ன பொருள் கூறுகிறோம்? பொதுவாக எல்லா மார்க்க அறிஞர்களும் தங்களது நூல்களிலே இதைத்தான் எழுதுகிறார்கள், படைப்பவன். அப்ப அரபியிலே இதனுடைய அந்த மூல மொழியிலே அசலில் என்ன அர்த்தத்தில் இது அகராதிகளிலே பயன்படுத்தப்படுகின்றது என்றால், ஹலக்து ஷைஅ ஹல்கன் இதா கத்தர்தஹு தக்தீரன், ஒன்றை நிர்ணயம் செய்வது, ஒன்றை நிர்ணயம் செய்வது. அதாவது உதாரணத்திற்கு ஒரு கட்டிடத்தை அமைக்க வேண்டும் என்றால், இந்த கட்டிடத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்று முதலாவதாக ஒரு திட்டமிடுவது, பிளானிங்கை உருவாக்குவது. எங்கே அறை இருக்க வேண்டும், எங்கே ஹால் இருக்க வேண்டும், எங்கே கிச்சன் இருக்க வேண்டும், எங்கே வாசல் இருக்க வேண்டும் என்று திட்டமிடுவதற்கு ஹலக என்று அகராதியிலே பயன்படுத்தப்படும். இப்ப இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பாளன், உருவாக்குபவன், உருவம் அமைப்பவன். அல்லாஹு தாலா மனிதனை படைக்க வேண்டும் என்று அவன் நாடும் பொழுது அந்த மனிதனை எப்படி படைக்க வேண்டும் என்ற அந்த திட்டத்தை, அவனுக்குள் எதை எதை வைக்க வேண்டும் என்ற அந்த திட்டத்தை அல்லாஹ் அமைக்கிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், கண் என்ற ஒன்றை அல்லாஹ் உருவாக்கினானே, யா அல்லாஹ் நினைத்து பாருங்கள். செவி என்ற ஒன்றை அல்லாஹ் படைத்தானே, அறிவு என்ற ஒன்றை அல்லாஹ் படைத்தானே. இப்படி அல்லாஹ்வுடைய அந்த திட்டமிடுதலை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அறிவெல்லாம் திகைத்து நிற்கும், ஹலகா பிளானிங், அல்லாஹு தஆலா திட்டமிடுகிறான், அமைக்கிறான். அல்பாரி, அந்த திட்டத்தின்படி உருவாக்குகிறான். அல் முசவ்விர், அந்த திட்டத்தின்படி அதை உருவாக்கி வெளியே கொண்டு வரும்போது அதற்கு ஒரு அழகிய முழு தோற்றத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுத்து விடுகிறான். எப்படி ஒரு குழந்தை உருவாக வேண்டும் என்றால், ஒரு தண்ணீர் துளி உள்ளே செல்ல வேண்டும், ஒரு திட்டம். அந்த தண்ணீர் துளி எப்படி உருவாக்கப்பட வேண்டும் எல்லாம் அல்லாஹ் திட்டமிட்டு விடுகிறான். அந்தந்த நேரத்திலே ஒவ்வொன்றும் உருவாகிறது, பிறகு அதற்கு முழுமையாக ஒரு தோற்றத்தை கொடுக்கிறார். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தோற்றத்தை அழகுபடுத்தி முழுமைப்படுத்தி பார்ப்பவர்கள் ரசிக்கும்படி அல்லாஹ் வெளியே கொண்டு வருகிறார். அந்த உருவாக்கும் போதும் இங்கே இரண்டு விதமான உருவாக்குதல், ஒன்று என்ன அல்லது இரண்டு விதமான தோற்றம், ஒன்று கண் என்றால் அந்த கண் எப்படி இருக்க வேண்டும், எங்கே இருக்க வேண்டும், செவி என்றால் அந்த செவி எங்கே இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும். இப்போ காதை கொண்டாந்து வாய் இடத்துல வச்சு, வாயை கொண்டாந்து காது இடத்துல வச்சா, சிந்தித்து பாருங்க. அல்லாஹ் அக்பர், கண்ணை கொண்டு போய் காது இடத்துல வச்சு, காதை கொண்டு போய் கண்ணு இடத்துல வைத்தால், சிந்தித்து பாருங்க. பல்லை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அமைத்திருக்கிறார், எல்லா பல்லையும் வெளியில அல்லாஹ் ஃபிட் பண்ணி இருந்தால் என்ன ஆகுது, யானைக்கு தந்தத்தை வச்ச மாதிரி அல்லாஹ் மனுஷனுக்கு வச்சானா, எந்த பிள்ளையாவது கொஞ்ச முடியுமா நம்ம, என்ன யானைக்கு தந்தம் இருக்கிற மாதிரி மனுஷனுக்கு எல்லாம் பல்ல வச்சிருந்தா பிள்ளையத்துக்கு முத்தம் போட முடியுமா, எந்த பிள்ளையுமே உயிரா இருக்கு, குத்துற குத்துல போட்ட போயிடும், அப்படித்தானே. அப்ப இப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால், சுப்ஹானல்லாஹ், ஃபதபாரக அல்லாஹு அஹ்சனுல் காலிகீன், படைப்பாளிகளில் மகா அழகுடையவன் அந்த அல்லாஹ், அவன் எவ்வளவு பாக்கியம் மிக்கவன். சரி, அப்ப கண் என்றால் கண் எப்படி இருக்க வேண்டும், காது எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு உருவம், பிறகு அவையெல்லாம் எங்கே பொருத்தப்பட வேண்டும் என்ற ஒரு அமைப்பு, அவையெல்லாம் பொருத்தப்பட்டு ஒரு முழு மனிதனாக வருவதற்கு ஒரு அமைப்பு, தனித்தனி டிபார்ட்மெண்ட். உலகத்தில் மனிதனால் அப்படி எதையுமே செய்ய முடியாது. எப்படி உலகத்தில் மனிதனால் அப்படி முழுசா எதையுமே செய்ய முடியாது? இப்ப உதாரணத்துக்கு நமக்கு முன்னாடி இந்த மைக் இருக்குன்னா, இந்த மைக்கினுடைய ஒரு விஷயத்தை இந்த கம்பெனி செய்யும், இந்த இரும்ப இன்னொருத்தர்கிட்ட செஞ்சு வாங்கும், உயரை இன்னொருத்தர்கிட்ட செஞ்சு வாங்கும், அப்புறம் கேசை இன்னொருத்தர்கிட்ட செஞ்சு வாங்கும், எல்லாம் செஞ்சு அவரு பொருத்துவார், கடைசியில் அவருக்கு இருக்கும், அவரை செஞ்சார் இது எல்லாம் செய்யும். அவரு இதனுடைய கான்செப்டை கண்டுபிடித்தார், உள்ளார உள்ள அந்த கான்செப்ட் தான் அவருக்கு சொந்தம், இரும்பு வேற ஒருத்தருக்கு சொந்தம், அதை டிசைன் பண்ண ஒரு இன்னொருத்தரா இருப்பார். கோடான கோடி படைப்புகளுக்கு உலகத்தை படைத்த நாளிலிருந்து இறுதி நாள் வரை எந்த விதமான முன்மாதிரியும் இல்லாமல் அல்லாஹ் படைப்புகளின் தோற்றங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நம்ம எதையாவது பார்த்து காப்பி அடிச்சாதான் எதையாவது செய்ய முடியும், இல்லைன்னா மனுஷனால எதையுமே செய்ய முடியாது. அல்லாஹ் ஒவ்வொன்றையும் படைக்கிறான், அதற்கு முன்பு அந்த பொருள் இல்லாமலே வானவில்லை படைத்தான், பூமி இல்லை படைத்தான், பறவைகள் இல்லை படைத்தான், மிருகங்கள் இல்லை படைத்தான், மனிதர்கள் இல்லை படைத்தான், யாரும் இருக்கவில்லை, எல்லோரையும் அல்லாஹ் படைத்தான், அதற்குரிய உருவங்களையும் அல்லாஹ்வே கொடுத்தான், அந்த திட்டங்களையும் அல்லாஹ்வே அமைத்தான். ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரிகுல் முசவ்விர். இப்படிப்பட்ட அல்லாஹ்வே எந்த சிபத்துமே இல்லாமல் நம்புங்கள் என்றால் எவ்வளவு இது ஒரு அல்லாஹ்வின் விஷயத்திலே அநியாயமாக அத்துமீறக்கூடிய விஷயமாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஹல்க் என்ற சிஃபத் எப்படி என்றால், ஹுவ இப்திதாஉ தக்தீரி நஷ்ஷி, ஒரு பொருளின் அந்த தோற்றத்தை அந்த பொருள் உருவாகுது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பொருளை நீங்க கற்பனை செய்யுங்க, ஒரு குருவி, அந்த குருவியின் தோற்றம் எப்படி இருக்க வேண்டும், எங்கிருந்து இருக்க வேண்டும், குருவி என்றால் அது என்ன, இப்படி தக்தீரு இப்திதாவு தக்தீரின் நஷ்டி, அந்த ஒரு பொருளின் அமைப்புடைய உருவ அமைப்புடைய அதற்குரிய அம்சங்களுடைய திட்டத்தை முதலாவதாக, அதாவது எதையும் பார்க்காமல் தானாகவே ஆரம்பிப்பவன். புரியுதா? அப்ப அல்லாஹு தஆலா ஹாலிகுஹா வ முன்ஷிஹா வ முதம்மிமுஹா வ முதப்பிருஹா, அப்ப அல்லாஹுதான் அதை திட்டமிடுகிறான், அதை உருவாக்குகிறான், அதை நிறைவு செய்கிறான், அதை பிறகு இயக்கவும் செய்கிறான். அல்லாஹ் இயக்காட்டி வானத்தை படிச்சு அல்லாஹ் அப்படியே விட்டு விட்டா அது என்ன செய்யும், மனிதனை படித்து அல்லாஹ் அப்படியே விட்டு விட்டான் அவனுக்கு எந்த வழிகாட்டுதலும் செய்யவில்லை என்றால், இத்தனை கோடான கோடி படைப்புகள் சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள், ஆமையிலே ஒரு சில வகை இருக்கிறது, பெரிய ஒரு 300 கிலோ ஒரு 200 கிலோ, அந்த ஆமை என்ன செய்யும், அது ஒரு கடல் ஓரத்தில் அதனுடைய தாய் அதை ஈன்றெடுக்கும். எந்த கடற்கரையில் தனது தாய் ஈன்றெடுத்தாலும் சரியா அந்த கடற்கரைக்கே திரும்ப வந்து முட்டை போடும். எப்படி இருக்கும் அந்த ஆமை, இவ்வளோ பெருசா ராத்திரில வரும், கடல்ல இருந்து வெளியேறி வந்து கரைக்கு ஒரு 50 மீட்டர்ல நல்ல பள்ளம் தோண்டும், அந்த பள்ளத்துக்குள்ளார ஒரு பள்ளம் தோண்டும், அது சருகலை அமைக்கும், அமைச்சு அதுல இறங்கி அந்த சின்ன பள்ளத்துல ஒரு 50ல இருந்து 100 வரைக்கும் முட்டையை பொத்து 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 போட்டுவிட்டு அந்த சின்ன பள்ளத்தையும் மூடிவிட்டு அதுக்கு மேல உள்ள பெரிய பள்ளத்தையும் மூடிவிட்டு அதுக்கப்புறமா தவந்து 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 கடலுக்குள்ளார போயிடும்.
இது நான் டிவியில பாக்கல, நேரா பார்த்துட்டு சொல்றேன் பாப்பா. அஜித் இங்கே டிஸ்கவரி சேனல் பார்த்துட்டு வந்துடறான்னு நினைச்சுக்காதீங்க. ஒரு ராத்திரி ஃபுல்லா உட்காந்து பார்த்தான் ஓமான் கடற்கரையில. அவ்வளவு அழகான அந்த காட்சி, சரியா? இப்படி ஒரு பக்கம் ஆமா நடந்துகிட்டு இருக்கு, இது ஒரு சிஸ்டம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல பார்த்தீர்கள் என்றால், அல்லாஹ் அக்பர், ஒரு 30-40 நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி போட்டுட்டு போயிருக்கும்ல, அது என்ன கணக்கோ? அந்த இடத்துல குடியிலிருந்து போட்ட முட்டையெல்லாம் பொறித்து குஞ்சு வெளியாகிட்டு இருக்கு. ஆமா, குஞ்சு அது ஒரு 50-60 சொல்லி அது பாட்டு வெளியாகிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துல பாருங்க, அந்த வெளியான ஆமையெல்லாம் குஞ்சு, அதுக்கு என்ன தெரியும்? அம்மாவும் பக்கத்தில் இல்ல, அக்காவும் பக்கத்தில் இல்ல, நர்ஸும் பக்கத்தில் இல்ல, டாக்டரும் பக்கத்தில் இல்ல, எந்த மெடிக்கல் ஷாப்பும் கிடையாது, எந்த ஆஸ்பத்திரியும் கிடையாது. சுபஹானல்லாஹ், ரப்பில் ஆலமீன், எல்லாம் வெளியே வருது, மண்ணுக்குள்ளார முட்டைக்குள்ளார இருக்குது. இன்னும் எத்தனை ஃபியூ செகண்ட்ஸ் இருந்துன்னா மொத்தம் அது அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அது அந்த மண்ணிலிருந்து வெளியே வர்ற வரைக்கும் அதுக்கு அந்த உயிர் குண்டான தாக்கத்தை கொடுத்து அந்த குஞ்சி நோண்டி 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 அம்மா போட்ட குழியிலிருந்து வெளியே வந்து 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 கடைசியில் மேல வந்துடும். மேல வந்தா அதுக்கும் மேல பாருங்க, அங்க பருந்து சுத்திக்கிட்டு இருக்கு, அங்க காக்கா சுத்திக்கிட்டு இருக்கு, அங்க குள்ளநரி சுத்திக்கிட்டு இருக்கு. இது எல்லாருக்கும் டேட்டா கொடுத்துட்டு அது கடலுக்குள்ளார போகும். அல்லாஹ் யாருக்கு எங்க எதுல ரிஸ்க் எழுதிருக்கானோ அது அதுக்கு போயிடும், சரியா? இப்ப எங்க பாருங்க, இதுக்கு கடல் எந்த திசையில் இருக்குன்னு யார் சொல்லிடுறா? மண்ணிலிருந்து வெளியே வந்ததுக்கு கடலுடைய திசையை யார் சொல்லி தருகிறார்? அல்லாஹ் சொல்லி தருகிறார். அது அந்த கடலை பார்த்து வேகமா வெளியே ஓடும். ஓடுனா எது காக்கா மாட்டிக்குது, அது காக்காக்கு மாட்டிக்குது, எது கழுகுக்கு மாட்டிக்குது, கழுகுக்கு மாட்டிக்குது, எது நாய்க்கு மாட்டுது, நாய்க்கு மாட்டுது, எது நரிக்கு மாட்டுது, மாட்டுது. எப்படியோ அதுலிருந்து எத்தனையோ கடவுளுக்குள்ளார போயிடுங்க. சுப்ஹானல்லாஹ், எந்த பேரண்ட்ஸும் கூட கிடையாது. இது கடலுக்குள்ளார போய் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல்கள் கடல்ல நீந்தி அது பிறந்து வெளியே வரும்போது ஒரு 250 கிராம் உள்ளது, திரும்ப 300 கிலோவா திரும்ப வருது. திரும்ப எங்க வருது? தான் அம்மா எங்க குட்டி போட்டாலும் அதே கடற்கரைக்கு திரும்ப சினையோட வந்து அங்க முட்டையை போட்டுட்டு திரும்ப அது உள்ளரப்போ. இது அல்லாஹு தஆலா அந்த படைப்பினத்துக்கு கொடுத்திருக்கிற அறிவு, சிந்தித்து பாருங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான படைப்பு, அதை இன்னைக்கு புதுசா இந்த டிஸ்கவரியில கண்டுபிடிக்கிறார்கள். இவங்க டிஸ்கவரியில கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இமாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது யாருக்கும் தெரியாது, ஏன்னா நம்ம எடுத்து சொல்றதே கிடையாது, நம்மளே படிக்கிறது. இங்க நம்ம எடுத்து சொல்றது ஹயாத்துல் ஹயவான் சொல்லி ஒரு 30-40 வால்யூம்ல இவ்வளவு பெருசுக்கு நம்ம இமாம் ஒருத்தங்க இமாம் தெய்வூரின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க எழுதியிருக்கிறாங்க. அவங்க ஆய்வு செஞ்சு எழுதாத ஒரு மிருகம் கூட கிடையாது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் 100 இயர்ஸுக்கு முன்னாடியே எல்லாமே எழுத்து வடிவத்தில். இவங்க இன்னைக்கு போய் கேமராவை வச்சு பயந்து கண்டுபிடிச்சதுல கண்டுபிடிக்கிறாங்களே, இதெல்லாம் அத்தனையோ எத்தனையோ 100 வருஷம் அதேமா அவங்க வந்து ஒரு ஹிஜ்ரி 600 சம்திங்ல உள்ளவங்க. எல்லாத்தையுமே எழுத்து வடிவத்தில், புறால எத்தனை வகை இருக்கு, அது என்னென்ன செய்யும் சேட்டை, எலியில எத்தனை சேட்டை இருக்குது, அப்புறம் வந்து தேள் எத்தனை, பாம்பு எத்தனை, பூனா எத்தனை, எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற எழுதி வச்சுட்டாங்க. அது அவங்க எழுதுனது அவங்களுடைய அறிவு லைக்கி கொண்டுதான். சுப்ஹானல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்ப நாம் எதற்கு இந்த விஷயங்களை சொல்ல வருகிறோம் என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்குகிறான், அவற்றை வெளி தோற்றத்திற்கு கொண்டு வருகிறான், அவற்றை அல்லாஹ் முழுமைப்படுத்துகிறான், அவற்றை அல்லாஹ் நிர்வகிக்கிறான். நிர்வாகம் யார் செய்வது? அல்லாஹ் செய்கிறார். இந்த பிரபஞ்சத்திலே அல்லாஹுவை தவிர வேறு நிர்வாகி யாரும் இல்லை, நிர்வகிப்பவன் யாரும் இல்லை, திட்டமிடக்கூடியவன் யாரும் இல்லை. அல்பாரி, அடுத்தது அல்பாரி, ஐ பர அல்லாஹுல் ஹல்க இதா ஃபதரஹும் வல் பர்ஹு ஹல்கன் அலா ஸிஃபத்தின், அதாவது ஒரு தன்மையோடு ஒன்றை படைப்பது, உருவாக்குவது. ஃபகுல்லு மப்ரூஇன் மக்லூக்கன் வலைஸ குல்லு மக்லூக்கின் மப்ரூஅன். அப்ப திட்டமிடுகிறான் ஒரு தன்மையோடு, ஒரு குணத்தோடு அதை படைக்கிறான். சிங்கம் என்றால் அதற்கு ஒரு குணம், பாம்பு என்றால் அதற்கு ஒரு குணம், மனிதன் என்றால் அதற்கு ஒரு குணம் என்ற ஒரு குணத்தை அல்லாஹ் அமைக்கிறான்.
சரியா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை அல் ஹாலிக் என்று புகழ்கிறான், அல் பாரி என்று புகழ்கிறான். அப்ப இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம கொஞ்சம் புரியணும். அடுத்து அல் முசவ்விர், அதாவது ஐ முசவ்விரு குல்லி சூரத்தின் லா அலா மிஸாலின் இஹ்தாதாஹு வலா ரஸ்மின் இர்தஸபஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு தோற்றத்தையும் புதிதாக அவனே அந்த தோற்றத்தை உருவாக்குகிறான், அந்த தோற்றத்தை அவனே ஏற்படுத்துகிறான். அவனுடைய அந்த தோற்றம் அதற்கு முன்பு யாரும் உருவாக்கியது கிடையாது. அவன் வரைந்திருக்கிற, அவன் ஏற்படுத்தி இருக்கிற அந்த தோற்றம் அதற்கு முன்பு வேறு யாரும் அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை செய்தது கிடையாது. அப்ப இந்த அல் ஹாலிக் அல் பாரி அல் முசவ்விர். அடுத்து இது குறித்து மேலும் சில விஷயங்களை இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களது நூலிலே குறிப்பிடும் போது, அதாவது சிலர் சொல்கிறார்கள் அல் ஹாலிக் அல் பாரி அல் முசவ்விர் இவை மூன்றும் ஒரே அர்த்தங்களை உடையவை, ஒரே அர்த்தங்களை உடையவர்கள் என்று சிலர் சொல்கிறார்களே, அது சரியல்ல, அது சரியல்ல. ஒவ்வொன்றும் தனித்தனி பொருளை, தனித்தனி தன்மையை, தனித்தனி பண்பை அறிவிக்கக்கூடியது. ஏன் நாம தப்பு என்று சொல்கிறோம், எதை தப்புன்னு சொல்றோம் சாக்கிர் பாய்? மூணு ஒரே அர்த்தம்தான் என்று சொல்வதை ஏன் தவறு என்று சொல்கிறோம் என்றால், ஹல்த் என்பது அத்தக்தீருல் முஸ்தகீம் வயத்லகு அலல் இப்தா, ஒரு திறமையான ஒரு தீர்க்கமான மிகச் சரியான திட்டமிடுதலுக்கு ஹல்ஃப் என்று சொல்லப்படும். மேலும் புதிதாக ஒன்றை உருவாக்குவதற்கும் அல்லாஹ்வுடைய பேரில் முன் உதாரணமின்றி படைப்பவன், அந்த அர்த்தத்திலும் பயன்படுத்தப்படும். இப்ப உதாரணத்திற்கு அல்லாஹு வானம் பூமிகளை படைத்திருப்பதிலே என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்ப அங்க என்ன அர்த்தம், அதாவது முன்மாதிரியின்றி வான பூமிகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்ற அர்த்தத்தில். அப்ப வால தக்வீன் இரண்டாவது ஒரு பொருள் என்ன, தக்வீன். தக்வீன் என்றால் ஒரு ஏற்கனவே படைக்கப்பட்ட ஒன்றை உருவாக்குவது. இப்ப வானம் என்பது ஒரு முறை படைக்கப்பட்டது, அந்த வானத்திலிருந்து இன்னொரு வானத்தை அல்லாஹ் படைக்கல. புரியுதா புரியலையா, கேக்குறீங்களா இல்லையா? சந்திரன் என்பது அல்லாஹ் ஒரு முறை படைத்து விட்டான், எந்த விதமான முன் உதாரணமும் இல்லாமல் அந்த சந்திரன்ல இருந்து இன்னொரு சந்திரனை அல்லாஹ் படைக்கவே இல்லை. தேவையில்லை. சூரியனை அல்லாஹ் படைத்தான், அதற்கு முன்பு சூரியனே இல்லை, ஒரு சூரியன் தான் அல்லாஹ் படைச்சு முடிச்சிட்டான். புரியுதா? இது சூரியன் எப்படி இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு, அதில் என்ன ஒரு சக்தி இருக்க வேண்டும் என்பதை திட்டமிட்டு, அதை முன் உதாரணம் இல்லாமல் படைத்து அமைத்து வைத்து விட்டான். புரிகிறதா? அப்படி வைத்தது எப்படி, அத்தக்தீருல் முஸ்தகீம் பெஸ்ட் பிளான். எவ்வளவு தூரத்தில் இருக்கணும் கரெக்ட், எப்படி அல்லாஹ் எப்படி சுத்தணும் எல்லாம் கிளீன். அத்தக்தீருல் முஸ்தகீம் والقمر قدرناه منازل ذلك تقدير العزيز العليم. الله اكبر. தனது படைப்புகளை எண்ணி 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 அல்லாஹ் கூறிவிட்டு, இவையெல்லாம் அனைத்தையும் நிகழ்த்தவனான, அனைத்தையும் அறிந்தவனான அந்த இரட்சகனின் திட்டமாகும். ஏன் நிகழ்த்தவன் சொல்றா? அவன் திட்டமிட்டதுக்கு பிறகு, அதை உருவாக்குவதற்கு உருவாக்கியதற்கு பிறகு எதுவும் அவனை மீற முடியாது, அவன் மிகித்தவன். சூரியன் அல்லாவை எதிர்க்க முடியுமா? வானம் அல்லாவை எதிர்க்க முடியுமா? சந்திரன் அல்லாவை எதிர்க்க முடியுமா? யாரும் அல்லாவை எதிர்க்க முடியாது. அல்ல அஜீஸ், அல்ல அலீம், நன்கு அறிந்தவன். எப்படி, எதை எதை எப்படி எப்படி எங்கெங்கே எந்த அமைப்பில் அமைக்க வேண்டும் என்பதை அறிந்து அமைத்தவன் அல்ல அலி. எனது அவனது அமைப்பில், அவனது படைப்பில், அவனது திட்டமிடுதலில் எந்த குறையும் இருக்கான். நமக்கெல்லாம் அறிவு இக்கினி கொண்டு, முன்னாடி பார்த்தா பின்னாடி பார்க்க முடியாது, இன்றைக்கு நடந்ததை புரிந்தால் நாளைக்கு நடப்பதை புரிய
முடியாது, நாம் ஒன்றை சரி என்று புரிவோம், இன்னொருவர் தவறு என்று சொல்வார், நாளைக்கு நாமே தவறு என்று சொல்வோம், நாளைக்கு என்ன இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே தப்புன்னு சொல்லிடுவோம். எப்படி அல்லாஹ் அக்பர் அல் அலீம். வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு இல்மிலே ரொம்ப கொஞ்சம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்க சொல்றீங்க மனுஷன் இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டான், என்ன சொல்றீங்க இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டான் மனுஷன், அது எல்லாம் அந்த கொஞ்சத்தில் தாங்க, அது எல்லாம் அந்த கொஞ்சத்தில் தான். அல்லாஹ் அக்பர். இன்னும் சொல்ல போனா எத்தனையோ பறவைகளுக்கும் புழு பூச்சிகளுக்கும் உள்ள அறிவு கூட மனிதனுக்கு கிடையாது. கழுகு அவ்வளவு தூரத்திலிருந்து பார்க்குது, நம்மளால பார்க்க முடியுமா? பைனா கோலர் இல்லாட்டி பார்வையை யோசித்து பாருங்கள். ஒரு எறும்பை பாருங்கள், சொல்றாங்க உலகத்திலேயே தன்னை விட அதிகமான வெயிட் உள்ளத இழுத்துக்கிட்டே போற பொருள் அது ஒண்ணுதான். என்னங்க இக்னி கொண்டா இருக்குது, ஒரு மூளையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போகுது, அது பாட்டுக்கு தூங்குறதே கிடையாது. எறும்பு இக்கினி கொண்டு என்ன சேட்டை பண்ணுது, இது அதை தடுக்கவே முடியாது உலகத்துல. நீங்க எறும்புக்கு முன்னாடி போய் நின்று கொண்டு ஒரு கையை வச்சுக்கலாம், எறும்பு வந்துட்டே இருக்கு, உதாரணத்துக்கு இதை வச்சு இப்படி ஸ்டாப் பண்ணுங்களேன், இப்படி வந்து முட்டுதுல டக்குனு திரும்பிடும், அடுத்த செகண்டுக்கு திரும்பிடும், இப்படி திருப்பங்க திரும்ப திரும்ப, இப்படி திருப்பங்க இப்படி திரும்ப திருப்பிட்டே இருக்க, அது மேல ஏறி அந்த பக்கம் போயிட்டே இருக்கும், நிப்பாட்டவே முடியாது, முறைச்சே பார்க்காது. நீ தடுத்தா என்ன, இந்த பக்கம் திரும்புவேன், இந்த பக்கம் தடுத்தா அந்த பக்கம் திரும்புவேன், மேலேயே ஏறி போவேன், ஏன் செய்ய முடியும்? சுறுசுறுப்பா ஏறிக்கிட்டே இருக்குங்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அந்த இக்னி கோண்டுல கண் இருக்கு, காது இருக்கு, மூளை இருக்கு, குடல் இருக்கு, வயிறு இருக்கு, கால் இருக்கு, அதுக்கு தலை இருக்குது, அதுல வேற சில எறும்பு கொம்பு வேற இருக்குது, கொத்துறதுக்கு கடிக்கிறதுக்கு இக்னி கோண்டுல. இப்படி இவ்வளவு பெரிய உடம்புல உள்ள கண்ணு காது வயிறு குடல் செரிமான ஈரல் கல்லீரல் மண்ணீரல் அந்த ஈரல் இந்த ஈரல் எல்லாத்தையும் பண்ணி ஒரு சின்ன எறும்புல அல்லாஹ் வச்சிருக்கான். ஒரு யானை எங்கப்பா கண்ணு காது வயிறு குடல் எங்கப்பா இவ்வளவு பெரிய கால் அதெல்லாம் எறும்புக்கு இருக்கு. அதே மாதிரி வாழ் மட்டும் அனிமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எறும்புக்கு சுபஹானல்லாஹ் அல்லாஹ் வைக்கணும்னு அதையும் வச்சிருவான், அல்லாஹ் வைக்கணும்னு அதையும் வச்சிருவான். நம்மளால முடியுமா மனுஷன ஏதையும் செய்ய முடியாது. இன்னொரு விஷயத்த சொல்றேன் கேட்டுக்குங்க, மனுஷன் எதையும் செய்யறதா இருந்தா அவனுக்கு வெளிச்சம் வேணும். அவனுக்கு என்ன வேணும்? வெளிச்சம் இல்லாட்டி செய்ய முடியுமா? மனுஷனுக்கு வெளிச்சம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, ஏதாவது செய்ய முடியுமா? கற்பனை பண்ணி பாருங்களேன், உங்களெல்லாம் இருட்டு அறையில் அரைச்சு விட்டு ஒரு கையில பேப்பரையும் பேனாவை கொடுத்து எழுதுனா என்ன செய்வீங்க நீங்க? கிறுக்குதான் முடியும். என்ன செய்ய முடியும்? எழுத முடியாது, எதையுமே செய்ய முடியாது மனுஷன் வெளிச்சம் இல்லைன்னா. அதே போல மனுஷனால அதை செய்யறதா இருந்தா அவனுக்கு இடம் கொஞ்சம் வேணும். உங்களை கை காலெல்லாம் அடைச்சு விட்டு நிக்க வச்சு விட்டு அப்படியே நேரம் நட்டக்க நிக்க வச்சு, இந்த பக்கத்திலிருந்து டோர கொண்டாந்து இப்படி இறுக்கி வச்சு, இந்த பக்கத்துல டோர கொண்டாந்து இப்படி இறுக்கி வச்சு, மேலே இறுக்கி வச்சு, கீழே இறுக்கி வச்சு, எல்லாத்தையும் ஜிப் பண்ணி லாக் பண்ணிட்டு ஏதாவது செய்யறானா? இவன் என்ன ட்ரையாசிய அவுத்து விடும் முதல்ல அப்படின்னு. எவ்வளவு பலவீனமாக இருக்கிறோம். வெளிச்சம் இல்லை என்றால் செய்ய முடியாது, இடம் விசாலம் இல்லை என்றால் செய்ய முடியாது. நம்பர் த்ரீ, இன்னொருத்தருடைய ஹெல்ப் இல்லைனாலும் செய்ய முடியாது. எப்படி? உலகத்தில் நீங்க ஏதாவது ஒருத்தரை காட்டுங்க, இவர் யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமலேயே அதை செஞ்சாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க அது அவர் தான் கண்டுபிடிச்சாரு, அதுக்குள்ள சாமான எங்கேயாவது பக்கத்து கடையில் போய் வாங்கிட்டு வந்தார், அதுக்குள்ள சாமான எங்கேயாவது பக்கத்து கடையில தான் போய் அவர் வாங்கிட்டு வரணும். இரும்பு கண்டுபிடிச்சாருன்னா அந்த இரும்பு உருக்குறதுக்கு நெருப்பு போனோம், அதுக்கு ஒரு தட்டு, அந்த நெருப்பை எப்படி வேகமாக்குறது அதுக்கு இன்னொரு தட்டு போகும், இப்படி கண்டிப்பா இன்னொருத்தருடைய ஹெல்ப் இல்லாம நானே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. மூணாவது பாயிண்டா, நாலாவது, ஒன்றை உருவாக்குவதாக இருந்தால் அவை அது உருவாக்கப்படுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் நானே உருவாக்கிக் கொள்வேன் சொல்ல முடியாது. இப்ப ஒருத்தர் பைக் கண்டுபிடிச்சாரு, எங்க இருந்து பைக் கண்டுபிடிச்ச, அல்லாஹ் படைச்ச இரும்புல இருந்து கொண்டு வந்த, அல்லாஹ் படைச்ச டயர்ல இருந்து மரத்துல இருந்து ரப்பர்ல இருந்து கொண்டு வந்த, அல்லாஹ் படைச்ச பெட்ரோல்ல இருந்து எங்க வைக்கிற, இப்படி இன்னொருத்தவங்கள்ட்ட கடை வாங்கி அல்லாஹ்ட்ட கடை வாங்கிட்டு தான் அவர் ஒரு பொருளை உருவாக்க முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நான்கிலிருந்தும் பரிசுத்தமானவர். எப்படி அவன் ஒன்றை உருவாக்குவதாக இருந்தால் அவனுக்கு வெளிச்சம் தேவை. அம்மா வயிற்றுல வச்சு எப்படி பெர்ஃபெக்டா படைக்கிறாங்க, அங்க என்ன வெளிச்சமா போட்டுக்கிறீங்க, லைட்டா போட்டு விட்டுக்கிறீங்க, முட்டைக்குள்ளார லைட்டா இருக்கு, முட்டைக்குள்ளார லைட் இருக்கா பாக்குது இல்ல இருக்க இல்லையா, தலை எந்த பக்கம் காட்டுன்னு தெரியல, எந்த பக்கம் காட்டுனா எதுன்னு சொல்லிடு இல்ல, முடிஞ்சு போச்சு ஈஸியா பதில் முடிஞ்சு போச்சு. முட்டைக்குள்ளார லைட்டே கிடையாது, என்ன அழகான கோழி குஞ்சு, அது வர்றதை பாருங்களேங்க, ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த கோழி குஞ்சு. அல்லா அது மூக்கு பாருங்க, கண்ணை பாருங்க, காலை பாருங்க, அதுக்கு கலரை பாருங்க, அதனுடைய ரெக்கை இவ்வளவு அழகு, அதுக்குள்ளான எல்லா சிஸ்டத்தையும் எல்லாம் வச்சுட்டான். எப்படி அந்த இக்கினிக்கோண்டு முட்டையில எல்லா சிஸ்டத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு போய் ஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எங்கிருந்து வெளியில இருந்து போறதுக்கு நான் வழியே இல்லை. முடிஞ்சா ஒன்னு ரெண்டு, ஒன்னு என்ன சொன்ன இருட்டு, ரெண்டாவது என்ன சொன்னோம், இடம் விசாலம் தேவை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு அதுவும் தேவை கிடையாது. இப்படிங்க அம்மா வயிறு இன்னைக்கு ஒன்று வயிறு, அதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பி அப்படியே கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த மாதிரி ஒண்ணு ஒன்னையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னா பாருங்க எடுத்துலங்க. எப்படி ஒரு முட்டைக்குள்ளார ஒரு கோழியை உருவாக்கணும், எல்லாத்தையும் அதுல கரெக்டா ஃபிட் பண்ணணும், திருப்பணும், வைக்கணும், எல்லாம் செய்யணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு எதுவுமே தேவை, அதுக்குள்ளாரே நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன். எல்லாம் ஒரு சின்ன முட்டை எடுத்துங்க, பள்ளி முட்டை. எப்படி நமக்கு தெரிஞ்சதுல ஒரு சின்ன பள்ளி முட்டை, அதுல எப்படி அல்லாஹ் உருவாக்குறான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ், வெளிச்சம் தேவையில்லை, இடம் விசாலம் தேவையில்லை, சரியா. மூன்றாவது, யாருடைய ஹெல்ப்பும் தேவையில்லை. யாருடைய, இது கொஞ்சம் தூக்கி வைங்களேன், இந்த பக்கம் எப்படி தூக்கி வைங்களேன், அதை கொஞ்சம் இப்படி தூக்குங்களேன் அப்படின்னு யாருடைய ஹெல்ப்பும் தேவையில்லை. நான்காவது, அவன் எதை படைக்கிறானோ அதற்குரிய பொருள்களையும் அவனே படைக்கிறான், யாரிடத்திலும் அவன் வாங்குவது கிடையாது. கோழிக்கு மூக்கு இன்னொரு கம்பெனியிலையும், காலை இன்னொரு கம்பெனியிலையும், கண்ணை இன்னொரு கம்பெனியிலையும், ரெக்கையை இன்னொரு கம்பெனிக்குமா அது கொடுக்குறான். ஒரு கார் உருவாகுவதா இருந்தா எத்தனை கம்பெனி தேவை இருக்கு, ஸ்டேரிங் ஒரு கம்பெனில, டோர் ஒரு கம்பெனில, அப்புறம் கைப்பிடி ஒரு கம்பெனில, லைட் ஒரு கம்பெனில, டயர் ஒரு கம்பெனில, இரும்பு ஒரு கம்பெனில சொல்லி பத்து கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்துட்டு கடைசியில் செஞ்சு வந்தாதான் உருப்படியா ஒரு கார் உருவாகும். என்ன ஜியா சரியா இல்லையா? யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், தான் எதை படைக்க நாடுகிறானோ அவை அனைத்தையும், அவை அனைத்திற்குரிய அந்த பொருள்களையும், அந்த அம்சங்களையும், அந்த உறுப்புகளையும் அவனே படைக்கிறான். அதை யார்கிட்ட போய் அவன் வாங்குவது கிடையாது. அதிலும் எப்படி, அதிலிருந்தே அதை உருவாக்கவும் செய்கிறான். எங்க பார்த்தாலும் போறது ஒரு தண்ணி துளி தான், அந்த தண்ணி துளியை வைத்தே கண், அதை வைத்தே காது, அதை வைத்தே நரம்பு, அதை வைத்தே எலும்பு, அதை வைத்தே சதை, அதை வைத்தே முடி, எல்லாமே அதில் இருந்தாங்க. அவன் எந்த ஒரு நெக்ஸ்ட் செகண்டரி மெட்டீரியலும் அவனுக்கு தேவை கிடையாது. அச்சோ எப்படி இதுல இருந்து சதையத்தனம் செய்ய முடியும், எலும்பு செய்ய முடியாது, எப்படி நரம்பு செய்யறது, எப்படி வந்து அதை குடலை செய்யறது, ஈரலை செய்யறது, இதயத்தை செய்யறது, கல்லீரலை செய்யறது, மண்ணீரலை செய்யறது, இப்படி எல்லாம் கன்ஃபியூஸே கிடையாது அளவுக்கு அதை வைத்து அதிலிருந்தே உருவாக்கி கொண்டே இருப்பார். எவ்வளவு நமது ரப்பு உயர்ந்தவன் பாருங்கள். சரி, அப்ப அல் முசவ்விர் ஐ முபுத்திஅ சுவர் அல் முஃதரஆத், என்னென்ன கண்டுபிடிப்புகளை, அதாவது என்னென்ன புதிதாக அவன் படைத்தவைகளை உருவாக்கினானோ அதற்குரிய தோற்றங்களையும் அவனே உருவமைத்தான். அல்லாஹ்வின் ஞானம் எப்படி திட்டமிட்டதோ அந்த திட்டத்திற்கு ஏற்ப அவற்றை அமைத்தான். அதாவது அல்லாஹுதான் ஒன்றை உருவாக்குகிறான், ஒன்றை அவன் ஒரு அடிப்படை இல்லாமலும் உருவாக்குவான், ஒரு அடிப்படையிலிருந்தும் ஒன்றை உருவாக்குவான். புரியுதா இல்லையா? வானம் அதற்கு முன்பு அது இல்லை, உருவாக்கிறான். அடுத்து மனிதன், இப்ப முன்னாடி சொன்னோம் மனிதன் ஆரம்பத்தில் அல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அடுத்து அந்த ஆதம்ல இருந்து இன்னொரு ஆதம படைத்தான். அதாவது ஆதமுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? மனுஷன். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல்ல ஒரு கோழியை படைத்தான், அந்த கோழில இருந்து இன்னொரு கோழியை அல்லாஹ் அஸ்லீன். அதே போல அதில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல், குளறுபடிகள் இல்லாமல், அதற்கு உருவம் கொடுக்கிறான். எந்த உருவத்தை கொண்டு அதனுடைய குணாதிசயங்கள், அதனுடைய அமைப்புகள், அதனுடைய தன்மைகள் எல்லாம் சரிவர நிறைவேறுமோ அப்படிப்பட்ட உருவத்தை அவன் கொடுக்கின்றான். அப்ப இன்றைய பாடத்தில் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய மூன்று சிஃபத்துகளை சூரத்துல் ஹஸ்ருடைய 24 இருந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரிவுல் முஸவ்விர். அல் காலிக் ஹுவல்லாஹ், அல்லாஹ் என்றால் அல் மஹ்பூப். அதாவது வணக்க வழிபாடுகள் செய்யப்படுவதற்கு யார் தகுதியானவனோ அவன். அல் காலிக் படைப்பாளன், அல் பாரி உருவாக்கக்கூடியவன், அல் முசவ்விர் உருவமைக்கக்கூடியவன். இந்த மூன்றுக்கும் தனித்தனி பொருள். இந்த மூன்றும் அல்லாஹுவின் ஒரு ஒரு தனித்தனி விசேஷமான தன்மையை குறிப்பிடுகிறது. அப்ப அல்லாஹுடைய இந்த இஸ்முகளுக்கு அவற்றுடைய சிஃபத்துகளோடு நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அவற்றுடைய சிஃபத்துகளோடு அல்லாஹ்க்கு ஹல்க் படைத்தல் என்ற தன்மை உண்டு. அல் பர் அல்லாஹ்விற்கு உருவாக்குதல், உருவாக்குதல் என்ற தன்மை உண்டு. அல் முசவ்விர் தஸ்வீர் உருவம் அமைத்தல் என்ற தன்மை அல்லாஹ்விற்கு உண்டு. அப்ப இப்படிப்பட்ட தன்மைகளோடு அல்லாஹுவை நாம் நம்பும் போது, நாம் அந்த ரப்பை வணங்கும் போது எப்படி வணங்குவோம்? சுப்ஹானல்லாஹ். மன திருப்தியோடு நான் வணங்குவதற்கு நீதான் தகுதியானவன் அல்லாஹ். ஏன்? இந்த தன்மைகள் உன்னை தவிர வேறு யாருக்கும் இல்லை. இந்த தன்மைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தன்னை படைத்த இறைவன் எப்படிப்பட்ட மகா அறிவாளன், எப்படிப்பட்ட அந்த மகா சக்தி உடையவன் என்ற அந்த அல்லாஹுவின் கம்பீரத்தை, வல்லமையை, அல்லாஹுவின் இந்த ஹல்க் பர் தஸ்வீர் என்ற அந்த சிபத்தை அல்லாஹ்விற்கு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அடியான் தனது ரப்பை மிக உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து பார்ப்பான். இப்படி எவ்வளவு பெரிய படைப்பாளன் தெரியுமா எனது எஜமானம்? எவ்வளவு பெரிய ஒரு திட்டமிடக்கூடியவன் தெரியுமா என் எஜமானன்? என் எஜமானன் அவன் ஒரு தோற்றத்தை கொடுத்தால் அது எப்படி இருக்கும் தெரியுமா என்று தன் எஜமானனை மிக உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே வைப்பான். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை எல்லாம் திட்டமிடக்கூடியவர்கள், அமைக்கக்கூடியவர்கள், அழகாக செய்யக்கூடியவர்கள் என்று திகற்றுகின்ற இந்த மனிதன், இந்த மனிதனுக்கு இந்த தன்மைகளை எல்லாம் கொடுத்த இறைவனுக்கு இந்த தன்மை இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இவன் எந்த ஒரு ஈமானோடு அந்த இறைவனை வணங்க முடியும், அந்த ரப்பை வணங்க முடியும்? அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சிஃபத்துகளை நாம் அல்லாஹ்விற்கு நம்பிக்கை கொள்வதால் நமக்கு ஈமானிலே ஏற்படக்கூடிய பலன் என்ன? அல்லாஹுவின் மீது உள்ள அந்த அவனுடைய அகமத், அவனுடைய மகத்துவத்தோடு ஈமான் இருக்கிறது. ஐஸ்ஸத், அவனுடைய கண்ணியத்தோடு அந்த ஈமான் இருக்கிறது. அவனுக்கு முன்னால் குனியும் போதும், கைகட்டி நிற்கும் போதும், சஜிதா செய்யும் பொழுதும் இவற்றுக்கெல்லாம் என் ரப் தகுதியானவன். காரணம் என்ன? இந்த தன்மைகள் உடையவனை தவிர வேறு யார் இவற்றுக்கு தகுதியாக முடியும்? அதுபோன்று அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே அவன் குறை காண மாட்டான். ஹல் தராமின் ஃபுதூர், ஏதாவது சிக்கல்களை, ஏதாவது சிதறல்களை, ஓட்டை உடைசலைகளை பார்க்கிறாயா நபியே? என் கலிபு இலைக்கல் பசர் ஹாசியவ ஹசீர். நபியே நபியே வானத்தை பார் பார் பார், எத்தனை முறை பார்த்தாலும் அதில் ஓட்டையை பார்ப்பாரையா? திரும்பப்பார் திரும்பப்பார், பார்க்கவே முடியாது. உனது பார்வைத்தான் சோர்ந்து போகும் நபியே. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி அல்லாஹ்வை அவனது சிபத்துகளோடு ஈமான் கொள்ளும் பொழுது உள்ளமெல்லாம் அந்த ஈமானால் நிறைவடைகிறது. அப்படிப்பட்ட உள்ளம் தான் வான பூமியை விட விசாலமான ஒரு உள்ளமாக வான பூமி அகலத்தால் விசாலமாக இருக்கலாம், ஆனால் ஈமான் அது விசாலமானதல்ல. ஒரு மூமியினுடைய கல்வி விசாலமானது. காரணம் என்ன? அவன் அல்லாஹ்வை அவனுடைய சிபத்துகளோடு ஈமான் கொள்கிறான். அந்த சிபத்துகளை அறிவதோடு ஈமான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய அந்த சிபத்துகளை புரிந்து நம்முடைய இல்முக்கு ஏற்ப அந்த சிபத்துகளை அறிந்து அவனுடைய குர்ஆன் சுன்னாவிலே சொல்லப்பட்ட அமைப்பிலே அறிந்து புரிந்து அவற்றை ஈமான் கொள்வதற்கு உறுதி செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம லீ வ லகும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.